மாலை மலதுடன் விண்ணக தேவரி வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலியில் ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. இறை பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவருடைய கல்வாரி பலியை இரக்கத்தின் பலியாய் நன்றியின் பலியாய் இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். அத்தோடு இன்றைக்கு பங்குகளில் செயல்படக்கூடிய வின்சென்ட் தேபால் சபையினர் தன்னுடைய சபையினுடைய இந்த ஸ்தாபகருடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஏழை விவசாயியின் மகனாய் வளர்ந்து ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி இறுதி வரை இறைவனுக்காய் பணி செய்த ஒரு அறப்பணியாளர், பிறரன்பு பணியாளர் புனித வின்சென்ட் தேபால் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாளில் ஒவ்வொரு பங்குகளிலும் இருந்து வின்சென்ட் தேபால் சபையின் உறுப்பினராய் பங்கெடுத்து பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய கேசியிலிருந்து இப்பேற்பட்ட பணியை செய்யக்கூடிய, அறப்பணி செய்யக்கூடிய, பிறரன்பு பணி செய்யக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொள்கிறோம். அதே வேளையில் இன்றைக்கு நற்செய்தி வாயிலாகவும் முதல் வாசகத்தின் வாயிலாகவும் ஆண்டவர் யோபுவை நமக்கு அடையாளமாய் காட்டுகிறார். யோபு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டார், அதே போலதான் வின்சென்ட் தேபாவிலும் தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் தன்னுடைய பணி வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு ஆண்டவர் ஒருபோதும் அவர் சபித்தது இல்லை. இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்து கொண்டார் என்று யோபு சொன்னது போல நாமும் அப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் கடந்து போக வேண்டும் என்பதற்காக யோபுவின் மனநிலையில் என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவர் மறையுறையில் வாயிலாக நம்மோடு பேச காத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை சபிக்காத யோபு, ஆண்டவரே உம்முடைய திருமுகம் எப்போது எம்மை நோக்கி திரும்பும், என்னை மறந்துவிட்டீர்களோ என்று அங்கலாய்ப்போடு சொன்ன வார்த்தைகளைத்தான் இப்போது நாம் பாடலாய் பாடி ஆண்டவருடைய இந்த திரு சன்னிதானத்தில் அவருடைய அருளை உணரப்போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.
எத்தனை நாள் என்னை மறந்திருப்பே, எத்தனை நாள் எத்தனை நாள் என்னை மறந்திருப்பே. ஆண்டவரே இறுதி வரை மறந்து விடுவீரோ, என்னை மறந்து எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீ, எத்தனை நாள் வேதனை எனக்குள் போராட்டம், எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீ, எத்தனை நாள் வேதனை எனக்குள் போராட்டம். என் இதயம் நாள் முழுதும் துயருருகின்றது, என் இதயம் உயருருகின்றது. ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளியும், இன்று எனக்கு பதிலளியும். எத்தனை நாள் எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீ, ஆண்டவரே இறுதி வரை மறந்து விடுவீரோ, என்னை மறந்து விடுவீரோ. என்றும் நான் என்றும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் மகனே என் மகளே உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன்.
எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஜெபிப்புமாக. இறைவா, ஏழைகளின் நலன்களை காக்கவும், அருட்பணியாளர்களை உருவாக்கவும், அருட்பணியாளரான வின்சென்ட் தேபால் என்னும் புனிதரை திரு தூதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கடைபிடித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உறுதியர் உற்றோருக்கு ஒளி தருவானேன். யோபு நூலிலிருந்து வாசகம் இயல் 3, இறை வார்த்தைகள் 1-4, 11-17, 20-23 வரை. யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது, ஒளிக, நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாததா? கருவறையில் நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒளிந்திருக்கலாகாததா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனமே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு கட்டி கொண்டு மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாயிருந்த கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரம்பின உயிர்குடி மக்களோடும் நான் உறங்காய்ந்திருந்திருப்பேன். அல்லது முழுமை பெற கருவை போலவும் ஒளியை காண குளவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்ததை நிறுத்துவர். களைப்புற்றோருக்கு அங்கு இளைப்பாறுவார். உறுதியர் உற்றோருக்கு ஒளி தருவானேன். உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் எங்குகிறார்கள், அதை புதையிலும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவே வந்த பாடில்லை. கல்லறை காணின் கழிப்பெய்தே அகமயில்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன். எவருக்கு வழி மறைக்கப்பட்டதுள்ளதோ, எவற்றைச் சுற்றிலும் கடவுள் தடைசுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 88, பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பைபிளில் நம்ம நிறைய கதாபாத்திரங்களை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் தொடங்கி திருவழிபாடு வர நிறைய கதாபாத்திரங்களை நம்ம பார்ப்பது உண்டு. எல்லா கதாபாத்திரங்களுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகணும் இல்லையா, அந்த கனெக்ட் ஆகாது. ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லா விதத்திலையும் கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு ஒரு தொடர்புடைய ஒரு கதாபாத்திரமாக நான் பார்க்குறது யார் அப்படின்னா யோபு. இன்றைக்கி நமக்கு யோபு தான் செய்தியாக கூட வந்திருக்கிறார். யோபு பற்றி தான் நம்ம இன்றைக்கி வாசித்து தியானித்து ஜபிக்க காத்திருக்கிறோம். எங்களுடைய முன்னாள் ஆயர் சேனா சூசமாணிக்க மாண்டவிக அவர்கள், அவர்கள் இறையியலில் நல்ல வல்லமை பெற்றவர், நிறைய கருத்துக்களை தன்னுடைய மறையுறை வாயிலாக சொல்லுவார். விவிலியத்தில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு அருமையான ஒரு மறை போதகர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மறையுறைகளில் பெரும்பாலான நேரங்களில் அந்த யோபுவை பற்றி பேசுவார். அதான் அவருடைய அவருடைய டாக்டரேட் ஸ்டடீஸினுடைய மைய செய்தியாகவும் இருந்ததாக சொன்னார். அப்போது அந்த யோபுவை பற்றி சொல்லும்போது நிறைய கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்வது உண்டு. என்ன மறையுறை வைத்தாலும் அவர் யோபுவை எப்படியாவது கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவார். அது கரெக்டாகவும் இருக்கும், வலிந்து உள்ள தள்ளது போல் இருக்காது, ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து லிங்க் ஆகும் போது அது செய்தி சரியாக இருக்கும். அப்படின்னா யோபு அப்படின்ற அந்த கேரக்டர் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு, தரை மட்டும் தாழ்ந்தப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறார். ஒரு மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றதுக்கு அவர் தான் ஒரு அடையாளமாக நிற்கிறாரு. எவ்வளோ தரித்திரத்தில் வாழ்கிறது அப்படின்றத பார்த்தாலும் யோபு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். நீங்கள் பைபிள்லையே த ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு ஒரு ஒரு பேர் வச்சு அந்த கேட்டகரியில் வச்சா நீங்கள் யோபுவோடைய பேரை எழுதலாம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் எல்லாமே இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, ஆடுமா இருந்துச்சு, மனைவி இருந்துச்சு, நினச்ச காரியங்கள் நினைக்கிற மாதிரி செய்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளோடு ஒரு 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 செல்வந்தனாக வாழ்ந்தார். அப்போது த ரிச்சஸ்ட் மேன், த ஹாப்பியஸ்ட் மேன் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கீழே பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சோகத்தின் மனிதராக பார்த்தீங்கனாலும் நம்முடைய யோபுவுடைய வாழ்க்கை தான் வரும். இன்றைக்கி யோபுவோட நாம் ஒரு சின்ன பயணம், எப்படின்னா யோபுவின் மனநிலையில், அப்படி தான் யோபுவின் மனநிலையில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, யோபுவுடைய மன உறுதியை காட்டுகிற வசனமாக வாசகமாக நான் பார்க்குறேன். ஒரு விதத்தில் யோபு வந்து எல்லாத்தையும் பழிக்கிறது போல காட்சியளிக்கும். யோபு வாய் திறந்து தான் பிறந்த நாளை பழிக்க தொடங்குகிறார். தன்னுடைய பிறந்த அந்த நாளை யாருமே பிறந்த நாளை சபிப்போமா? எல்லாருமே வேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த பிறந்த நாள். நம்முடைய பிறந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம். பிள்ளைங்களாம் குழந்தைங்களாம் வந்து சில நேரத்தில் பேசும் போது சொல்லுங்கள், ஃபாதர் இன்னைக்கு எனக்கு காப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஃபாதர் எனக்கு நாளைக்கு காப்பி பர்த்டே அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுல இன்னைக்கு நம்ம நிறைய சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் யோபு அந்த பிறந்த நாளே சபிக்கிறார். யோபு கூறியது, ஒளிக நான் பிறந்த அந்த நாளே, ஒரு ஆண்மகவு கருவுற்றதென சொல்லி அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் அவர் பேசுகிறத பார்க்குறோம். கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம், யோபு 2:7-8 வரை இருக்கிற அந்த பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கும் அந்த சாத்தானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த இந்த கருத்து மோதல் அல்லது விவாதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், யோபு வந்து பந்தய குதிரையாக கட்டுறார். யோபுவை தான் அந்த இடத்துல முன்னிறுத்துறார். பார், நீ முடிஞ்சா என் மகன் யோபு வந்து நீ சோதிச்சு பார்த்து அவனை வந்து ஆண்டவரை மறுதளிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டர் சொல்லுவார், அப்போ அந்த அது அந்த ஒரு காரியத்தை நீ செய்யணுன்னு சாத்தான் கேட்கும். அப்போ என்னத்தை உங்களை எதுக்கு யோபு சபிக்க போகிறாரு, அவருக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்குறீங்களே, அவருக்கு நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்குறீங்க, சொந்த பந்தம் இருக்குது, மனைவி இருக்குது, சொத்து பத்து இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது, அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களை பழிக்க போகிறாரு, ஓகே நீங்கள் தொட்டுப்பார், எல்லாத்தையும் தொட்டுப்பார் அப்படின்வார். அதே போல் பார்த்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா போங்க, பிள்ளைங்க இறக்குங்க, ஆடு மாடு போயிடும், மனைவி பிள்ளை நண்பர்கள் எல்லாரும் போயிடுவாங்க, மனைவியே திட்ட ஆரம்பிப்பா. அந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்யும், சாத்தான் போய் ஆண்டோட்ட மீண்டுமாக கேட்கும், நான் யோபுவை தொடரலாமா, ஆண்டு சொல்ல சேர்த்து விட்டுக்கோ போ அப்படின்னும் போது தான் இந்த 2:7-8 வசனம் பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரையில் அருவறுப்பான அழிப்புண்கள் அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், தொழுநோயை விட பெரிய ஒரு நோய், அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் ஒரு ஒரே புண்ணு வடுவடுவாக அப்படியே சொறு சொறியாக சொங்கு சொங்காக அப்படியே வருது, ஒரு சீலு சீலாக வடியுது, நினச்சாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் தொழுநோயாலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அருவறுப்பாக இருக்குது. அந்த ஒரு இப்போ இந்த சுகர் வந்து காலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, என்னால்னா ஒரு மாதிரி எனக்குலாம் ஒரு மாதிரி கூச்சம், எனக்கு ஒரு மாதிரி என்ன அருவறுப்பாக ஆயிடுவேன் நான், அது அசிங்கமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி இல்லை, என்னால் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலினுடைய அந்த உண்மையான உருவம் மாறி அது மாற்றுரு அடைஞ்சிரும், பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னே கால் ஒரு மாதிரி வீங்கி அந்த விரல்கள்லாம் எடுக்கப்பட்ட நிலையில் அதை பார்க்க சிரமமாக இருக்குது நமக்கே. இப்போ நீ யோபு நினச்சி பாருங்கள், அழிப்புண்கள் என்ன, அந்த புண்ணு வந்த புண்ணு அழியவே இல்லையா, அப்படியே இருக்கிற புண்ணு தான், அப்படியே வெந்து நொந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேக்காடோடு நிற்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் யோபு ஆண்டவரை ஒருபோதும் சபிக்கலைங்க. எனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் கடவுள் என்று சொல்லி கடவுளையும் சபிக்கவில்லை, இந்த நிலையில் என்னோடு யாருமே இல்லை என்று சொல்லி மற்றவர்களையும் அவர் சபிக்கவில்லை. கடவுள் எல்லாம் கொடுத்தாரு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டாரு, அவ்வளோதான். இது நிறையா நேரங்களில் இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருசாக இழப்புகளை நான் இதுவரை சந்திக்கலை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத சொல்கிறது போது தான் அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்காண்டி நான் அப்படி சொல்கிறேன், உங்களோட தொடர்படுத்த முடியும். நீங்கள் உங்கள் நிலைகள் நினச்சி பாருங்கள். பெருசாக நான் ஒன்றையுமே இழக்கலை. எங்கள் அம்மாவுடைய இறப்பை தவிர, என் தாயினுடைய இவ்வுலக பிரிவை தவிர, நான் பெருசாக எந்த இழப்பையும் நான் சந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த இழப்பை நான் சந்திக்கிற பொழுது எனக்குள்ள 1008 கேள்விகள், என்னுடைய ஒக்கேஷனே நான் கேள்வி கேட்டு பார்த்தேன். ஆண்டவருக்காகத்தானே பணி செய்ய வந்திருக்கிறோம். ஒரு குருவானவருக்கு, நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, ஒரு குருவானவருக்கு என்னதான் இருந்தாலும், எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், பெத்தவுக இல்லைன்னா அவ்வளோதான். அதில் வந்து உலகத்தினுடைய பாதி உறவு நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னு நாம் நினைக்கலாம். பெற்றவர்கள் தாயும் தகப்பனும் காட்டுகிற அன்பு, அவர்கள் இல்லாத ஒரு இடத்த யாராலையும் மற்றவர்களுக்கு கூட ஒரு சில ஒருவேளை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனைவி அந்த இடத்த நிறைவு செய்யலாம், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பண்ணலாம்னு சொல்ல முடியும், பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மனைவி ஒரு சில இடங்கள் நிறைவு செய்யலாம், நிறைவு செய்ய முயற்சிக்கலாம். ஒருவேளை தாய் தப்ப இறந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் அவங்க சாயலில் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அதை அவர்களுக்கு நினைவூட்டுகிற பொழுது அந்த கவலை கொஞ்சம் மாறலாம். ஆனால் அருட்பணியாளர்களை எங்களுக்கு அப்போ பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு அந்த 1008 கேள்வி எனக்குள்ளே எழுந்துச்சு. அப்போ நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்கிட்ட ஒரு வாரம் கழித்து சும்மா யதார்த்தமாக நான் பேசலான்னு போகும்போது அவர் இப்படி தான் சொன்னார், எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் தம்பி போகிறோம், அம்மாவுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார், அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து ஒரு 5 அறுவை சிகிச்சைகளுக்கு மத்தியில் 16 வருஷம் அந்த கேன்சரோடு போராடி அவங்க ஒரு போராட்டத்தின் மத்தியில் கடவுளுக்கு தன்னுடைய ஆன்மாவை கொடுத்துருக்குறாங்க, நீ அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வீட்டில் அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா அது உனக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ நீ யோபுவை தான் எனக்கு மேற்கோள் காமிச்சாரு, கடவுள் கொடுத்தா கடவுள் எடுத்துக்கொண்டா, எங்கள் அம்மா எனக்கு வேணும் நானாக கேட்டேன், இப்போ இருக்கிற எங்கள் அப்பா எனக்கு வேணும் எங்கள் அப்பாவை நானாக சூஸ் பண்ணேன், கடவுள் கொடுத்தாரு, அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இருந்தால் போதும் நினச்சி எடுத்துக்கிட்டார். ஒரு சில பேருக்கு அது சீக்கிரமாக எடுக்கப்படலாம், ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் தாமதமாக எடுக்கப்படலாம். எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்க முடியாதுங்க. நாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. நாம் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான நிர்பந்தப்படுத்தக்கூடிய இடத்துல நாமும் கடவுள்கிட்ட நம்ம நிர்பந்தப்படுத்தக்கூடிய இடத்துல நாமளும் இல்லை. பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு அழிவை சந்தித்ததுக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய அழிவை சந்தித்ததுக்கப்புறம் கூட யோபுவால் கடவுளை வந்து பலிக்க முடியல பாருங்களேன், அவர் பலிக்கவே இல்லை. அப்போ மனைவி கூட வந்து தூண்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மனைவி என்ன வார்த்தை சொல்கிறா பாருங்களேன், யோபு 2:9 பாருங்கள், கடவுளை பழித்துரைத்து விட்டு செத்து போவது தானே. மனைவி வந்து சொல்கிறார், ஆண்டவரை சபிச்சுட்டு சாகுங்க, ஏங்க அப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோபு 2:10 சொல்கிறாரு, நீ ஒரு பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், நாம் கடவுளின் கைகளிலிருந்து நன்மையை பெறலாம், தீமையை மட்டும் பெறக்கூடாதோ. பாருங்களேன், எவ்வளோ அழகாக கேட்குறாரு. கடவுள் நல்லது கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே வாங்கி வாங்கி வாரி வாரி கட்டி வச்சுக்கிட்டோமே, இப்போ கஷ்டத்தை கொடுக்குறாரு, அனுபவிப்போம். எப்படி அப்போ என்ன ஒரு பேக்கப் அப்படின்னா, எவ்வளோ நன்மைத்தனத்தை கொடுத்த ஆண்டவர் எப்படி எடுத்தாரோ அதே போல் தீமையை கொடுத்த ஆண்டவரும் எடுத்துக்கொள்வார், அதை கட்டாயம் எடுப்பார் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஐயா யோபுக்கு கட்டாயம் இருந்துச்சு. அப்போ பாருங்களே, இன்னைக்கு யோபு நினச்சிருந்தா இப்படிலாம் பேசியிருக்கலாம், நான் நல்லா இருக்கும் போதே என்ட வாங்கிட்டுனாங்களே அம்புட்டு போயிரும், எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ கொடுத்தனே, கணக்கு வழக்கு பார்க்காம கொடுத்தனே, வந்தவங்களா சோறு போட்டனே, வந்தவங்களா வேலை கொடுத்தனே, அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை இன்னைக்கு பார்க்கறதுக்கு யாருக்குமே வரலையே அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற யாரையுமே அவர் நொந்துக்கல. யா அவனுக்கு அவன் வேலை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்குங்க அந்த உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இழப்புகளை சந்தித்து இயலாத நிலையில் இருக்கிற நமக்கு பல நேரங்களில் வேதனை தான். அந்த வேதனையை பெருக்கெடுக்கிறது தெரியுமா, இப்படிலாம் செஞ்சனே, ஓடோடி உழைச்சனே, அவர்களை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்டனே, அவளுக்காக எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கனே, இப்போ என்னை ஒருத்தங்க கூட என்னை பார்க்க வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இருக்கிற வேதனையை நாமளாக நம்ம என்ன செய்கிறோம், அதை அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். யோபுக்கு ஏற்கனவே இருக்கிற வழி இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா வழியை அவராக ஏற்றிக்கிற விரும்பலை. அவர் ஒன்றே ஒரு காரியம் தான் செய்கிறார், கடவுளையும் பழித்துரைக்கவில்லை, பிற மனிதரையும் பழித்துரைக்கவில்லை. அவர் நினைக்கிறார், தான் பிறந்த நாளை சபிக்கிறார், தன்னை சபிக்கவில்லை, அந்த பிறந்த நாளை சபிக்கிறார். அப்போது அந்த இயலாமையோட உச்சத்தில் கூட கடவுளை அவர் ஒருபோதும் மறுதளிக்காத ஒரு மகனாக இருக்கிறார். ஆண்டவரே, அப்போ மீண்டுமா கேட்டிருப்போம், ஆண்டவர் எத்தனை நாளைக்கு நான் அந்த வேதனையில் இருக்க போகிறேன், ஆண்டவர் நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நம்ம இந்த கேள்வியை அடிக்கடி நம்ம கேட்போம், கஷ்டவர நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே, உங்கள் கண் பார்வையில் நான் இல்லையா ஆண்டவரே, உங்களுடைய கருணை நிறைந்த அந்த கரங்கள் தொடக்கூடிய இடத்துல நான் இல்லையா ஆண்டவரே, நான் அப்படி என்ன ஆண்டவரே பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்னை ஒதுக்கிட்டீங்களா ஆண்டவரே, என்னை ஊர் சிரிக்க வச்சுட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேள்வி மேலே கடவுள்கிட்ட நம்ம கேட்போம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அங்கலாய்ப்பினுடைய வெளிப்பாடு. நல்ல ஒரு திருப்பாடல் நீங்கள் அடிக்கடி வாசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, திருப்பாடல் 11 அதில் 3 வசனத்திலேருந்து அப்படியே போகும் ஒரு அருமையான வசனம். அதை நான் ஒரு பாடலாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடலும் கூட. எத்தனை நாள்
என்னை மறந்திருப்பீர், ஆண்டவரே இறுதி வரை மறந்து விடுவீரோ, என்னை மறந்து விடுவீரோ.
எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் ஆண்டவரே, இறுதி வரை மறந்துடுவீரோ, என்னை நினைத்திடுவீரோ அப்படின்னு சொல்லி அந்த பாடலுடைய மையத்தில் வந்து அவன் தாவீதுடைய வேதனையை வெளிப்படுத்துவார். அப்போ இன்னைக்கு யோபு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. இப்படி துன்பத்தை அனுபவித்து நமக்கெல்லாம் இன்றைக்கி யோபு ஒரு சாட்சியாக இருக்கிறது போல, ஒரு நவீன காலத்து யோபுவாக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற வின்சென்டே பால். இன்றைக்கி உலகமே அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. முதல் வாசகத்தின் மையப்படுத்தி யோபு பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம், நிறையா சிந்திச்சாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் வாங்களேன். எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பட் வின்சென்டே பால் வந்து எல்லாருக்குமே, இவரும் திருப்பி சொல்கிறேன், ஈஸியாக கனெக்ட் ஆகுவார். காரணம் என்னென்னா, எல்லா பங்குகள்லையுமே அவருடைய பெயர் இன்னைக்கு மொழித்து கொண்டிருக்கிறது. வின்சென்டே பால் சபை அப்படின்னு ஒரு சபை வச்சு நிறைய காரியங்கள் செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், 6 பிள்ளைங்களை ஒருவராக பிறக்கிறார். அந்த 6 பிள்ளைங்களை ஒருவராக பிறக்கிற போது அவருக்கு என்ன பெருசாக உணவு கிடச்சிருக்க போது, எல்லா பிள்ளைகளும் வளர்க்கணும். அப்பா சாதாரண விவசாயி, கொஞ்சம் ஊனமான ஒரு விவசாயி, மாற்றுத்திறனாளி இன்னைக்கு உள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா. அப்போ அந்த பிள்ளையை வளர்த்து வருகிறார், ஒரு விவசாய பணி செய்கிறார். அப்போது வின்சென்டே பாலுடைய பெரும்பாலான நேரங்களில் வேலை என்ன அப்படின்னு, 6 பிள்ளையை படிக்க வைக்க முடியல, பிள்ளைங்களை அப்புறம் ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். அப்போது ஓகே போதும் பிள்ளைங்களை ஆடு மேய்க்க அனுப்புகிறார். இந்த பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் என்ன செய்கிறாரு, வின்சென்டே பால் குழந்தையாக இருக்கும் போது அவர் அப்படியே பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் திருப்பாடல்களை அவராக கற்பனையாக அவர் ஒரு ராகம் போட்டு அப்படியே அந்த பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த திருப்பாடல்களும் விவிலிய பாடல்களுமே அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த பாடலெல்லாம் கேட்குறாரு. இந்த பார்த்துட்டு இந்த பையனுடைய ஞானத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பங்குசாமியார் சொல்கிறார், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், படிக்கிறியாயான்னு கேட்குறாரு. வின்சென்டே பால், நான் படிக்கிறேன், இப்போ உங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வா. அவங்க அப்பா சொல்கிறார், என் பிள்ளையை படிக்க வைங்க சாமி, இவன் அது படித்து நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த கல்வியை கற்றுக்கொள்கிற பொழுது ஞானத்தையும் கற்றுக்கொண்டதுனால அங்கே அந்த ஊரினுடைய நீதிபதி கோமர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மகனுக்கு நம்முடைய வின்சென்டே பாவலை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, என் பையனுக்கு நீ கொஞ்சம் மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடிப்படையான ஞானத்தை சொல்லிக் கொடு அப்படின்றார். அப்போ கோமருடைய மகன் படிக்கிறான், அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னப்பா நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறியே, உன்னுடைய செயல்பாடுகள்லாம் மாறிடுச்சே, அந்த பையன் கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணுறானே எப்படின்னு கேட்கும் போத, இந்த மாதிரி வின்சென்டே பால் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. நிறைய குழந்தைங்களை அவர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அவர் சந்தோஷமாக ஞானோபதேசம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தான் பங்குசாமியார் சொல்கிறாரு, மவனே நீ நல்ல பாதையில் போயிட்டுருக்குற, நீ குருவாக மாறு. அப்போ அவர் போய் குருவாக மாறுறார். 20 வயசில் சாமியாராகிறார். அப்போ கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சது 1 வத்திக்கான் சங்கம், 2 வத்திக்கான் சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, திறந்தின் சங்கம் அப்படின்னு இருக்குது. அந்த சங்கம் என்ன சொன்னச்சு, 24 வயசுக்கு மேலே தான் சாமியார் ஆகணும் அப்படின்னு ஒன்று. 20 வயசில் சாமியார் ஆனாலும் இறைப்பணியை பெரிய அளவில் செய்யாமல் குருவாக இருந்துட்டு இது போன்ற பணிகளை செய்கிறாரு. இந்த காலங்களில் அவன் நிறைய சபைகளை உருவாக்குறார். என்ன சபைகளை உருவாக்குறார், ஒரு சில சபைகளை சொல்கிறேன். அநாதைகள் அறப்பணி சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறார். அறப்பணி மகளிர் சபையை உருவாக்குறார். பொதுநிலையினர் சபையை உருவாக்குறார். உயர்குடி பெண்களின் ஏழைகளின் சபை அப்படின்னு உருவாக்குறார். எப்போதும் எந்நேரமும் ஏழைகளின் சபை, அப்புறம் ஏழைகளின் பணியாளர் சபை, அருட்சகோதரிகள் சபை, அப்படி நிறைய சபைகளை உருவாக்கி இயேசுடைய அந்த இறையாச்சினுடைய செயல்பாட்டுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய பணிகளை நிறைய ஆரம்பிக்கிறார். அப்போ அவருடைய பணியை பார்த்துட்டு அந்த ஊரில் ஒரு மூதாட்டி அவருக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு முறை தூளுஸ் அப்படின்ற நகரத்தில் ஒருவர் இது போல் உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பணியை பார்த்து நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் வந்து என்னிடம் இருக்கு இந்த பணியை, இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறார். அப்போது ஒருத்தர் வந்து வின்சென்டே பால் பணத்தை வாங்கிக்கிட்டு போகும்போத அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணிவிட்டு நாடு கடத்துகிறார்கள். நாடு கடத்துகிறவரை கொண்டு போய் ஒருத்தர் விற்கிறாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டில் ஒரு மீன்காரவரை வாங்கிட்டு போகிறார். அந்த மீன்கார் வாங்கிட்டு போய் அவரை வதையாக வதச்சி படாத மாடு யாரை படுத்துறாரு, வின்சென்ட் தேபோல படுத்துறாரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, அவரை கொண்டு ஒரு விஞ்ஞானிட்ட போய் மீண்டுமாக விட்டு விடுகிறார். அந்த விஞ்ஞானி அவரை வச்சு நல்லா வேலை வாங்குற நேரத்தில் அவருக்கு நிறைய காரியம் சொல்லி கொடுக்குறார், அந்த காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இஸ்லாமியர்கிட்ட கொண்டு போய் வித்துறாரு. அந்த இஸ்லாமியர் ஏற்கனவே கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தில் போய் அங்கே இஸ்லாத்தில் வந்து ஒரு குருவாக மாறிவிடுகிறார். அப்போ அவருக்கு இரண்டு மூன்று மனைவிகள். ரெண்டாவது மனைவிக்கு வின்சென்ட் தேபால் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பு. இவருடைய செயல்பாடுகள் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட முகம் கோணாமல், யாரையும் பழித்து பேசாமல் கொடுக்குற வேலையை செஞ்சிட்ருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு அவர் மீது பிறப்பெடுக்க, அவரிடம் அணுகி பேச, இதற்கெல்லாம் காரணம் நான் ஏற்றுக்கொண்ட இயேசுதான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை கிறிஸ்தவராக மாற்றிடுறார் கடைசியில். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சி அவருக்கு விடுதலை கிடச்சி வந்து அவர் நிறைய பணிகளை செஞ்சார். இன்றைக்கி வின்சென்ட் தேபாவுடைய பேரை ஊர் உலகம் எல்லாம் சொல்லுது. அறப்பணிகளுடைய ஒரு நாயகனாய் அவர் நமக்கு மாறியிருக்கிறார். நான் எதுக்கு இன்றைக்கி வின்சென்ட் தேபாவில் இந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, தொடர்புபடுத்துவதற்காக. யோபு துன்பத்தின் மத்தியில் எப்படி ஆண்டவரை பழிக்காமல் இருந்தாரோ, அதே போல் வின்சென்ட் தேபாவுடைய கஷ்டமான காலங்களில் கடவுளை அவர் பழித்து பேசவே இல்லை, மறுபடியுமாய் ஆண்டவருக்கு புகழ்ச்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். அந்த புகழ்களுக்கு மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய ஆண்டவர் இவருக்கு வாழ்வு தந்தார், யோபுவுக்கும் வாழ்வு தந்தார். அப்போ இன்றைக்கி அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் இப்படிலாம் இருங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவிற்கு இது கஷ்டமான மறையுறை அல்ல. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, விளங்க முடியாத அளவிற்கு இது விளக்கி சொல்லக்கூடிய செய்தியை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லலை. பைபிளில் இருக்கிற யதார்த்தத்தை அப்படி அப்படியே வார்த்தை வார்த்தையை எடுத்து எடுத்து நாம் இன்றைக்கி பகிர்ந்துருக்கிறோம். நானும் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் எனக்கு சொன்னதாக நினைக்க வேணாம். நாம் அப்படி ஒரு இறைவார்த்தை பகிர்வில் நம்ம இருந்திருக்கிறோம். அப்போ நாம் யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் நோக்கி நம்ம கூக்குரல் எடுக்கிறோமே, அதே ஆண்டவர் எல்லாமே கொடுக்குற பொழுது அதை நன்றி சொல்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காமிக்கிறோமா? துன்பத்தில் மத்தியிலும் கூட, இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் கூட, இந்த இயலாமை மத்தியிலும் கூட, இந்த வறுமையிலும் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு யோபுவை போல, நம்முடைய வின்சென்ட் தேபால், நம்முடைய புனிதரை போல வாழ இந்த நாளில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுக்கு ஏற்றவாறு வாழ செய்தீரே. இந்த திருப்பலியின் ஆற்றலினால் நாங்கள் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறின செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித வின்சென்ட் பாலுடைய விழாவில் உமது திருகவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே, அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீ, அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ, அவருடைய மன்றாட்டால் புது பாதுகாப்பு அளிக்கின்றீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு கொடுத்து சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரத்திலேந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்து ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பதரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமு நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த நாள் பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற ஆன்மாக்களையும் கனிவோடு கண்ணோக்கும். இந்த திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை, அவர்கள் குடும்பங்களில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், பல்வேறு தினங்களில் நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருளம் என்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை காணாமல் உம்மீது கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்விராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். யோபுவின் மனநிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிற வாழும் தெய்வம் இது. இந்த நற்கருணையில் உயிரோடு எழுந்தருள் இருக்கிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெயர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வின்சென்ட் தேப்பாருடைய விழாவை அகில உலகமே இன்றைக்கு கொண்டாடும். பல்வேறு நலப்பணிகள் எல்லாம் இன்றைக்கு கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு துணிகள் கொடுப்பது, எங்கள் பக்கம்னா ஆடு மாடுலாம் வாங்கி கொடுப்பாங்க இன்றைக்கி. அப்புறம் அவங்களுக்கு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொடுத்து அரிசிலாம் கொடுப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு. தங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை பவுல் சபையார் இன்றைக்கு செய்வாங்க. பவுல் சபைன்னு அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம அவங்களுக்காக வேண்டிக்கிறணும் முதல் காரியம். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டது, யோபுவின் மனநிலையில். இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்துக்கொண்டார். ரொம்ப ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை. நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அப்போது கொடுத்தவருக்கு அதை எடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. எடுத்ததை மீண்டுமாய் கொடுப்பது அதோடைய சுதந்திரம். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மறையூரில் நிறையா கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய எண்ணத்திலிருந்து, அவருடைய பார்வையிலிருந்து நம்ம ஒருபோதும் விலகிவிடாமல் இருக்க, ஆண்டவரே என்னை ஒருபோதும் மறந்துடாதீர் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை துதியின் மகிமையின் பாடலாக ஏறெடுப்போம்.
மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் உன்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி.
ஆமாண்டவரே, வாழ்க்கையில் தடைகள் வருகிற பொழுது தடுக்கி விழுந்து விடுகிறோம். எழுந்து நடக்கிற பொழுது இறைவா உன்னை நாங்கள் தேடுவதில்லை. விழுகிற போது ஏன் இறைவா என்னை விழச் செய்தீர் என்று கேட்கிற நாங்கள், எழுகிற பொழுது என் எழுப்பிவிட்ட ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல தயங்குகிறோம், மறந்து விடுகிறோம். பழி பேச்சுக்களுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் யோபு சொன்னார் அல்லவா, ஆண்டவரே நீரே கொடுத்து நீரே எல்லோரையும் எடுத்துக்கொள்ள தகுதி உள்ளவர் என்று சொன்னது போல, உம்முடைய வல்லமை உணர்ந்து உமது அருட்கரத்தை நாடி வரக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் வாழச் செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஆண்டவரே.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தத்தம் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்லே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா.
கண்களை மூடியவளாக ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய தகுதிக்கும் அதிகமாக ஆண்டவர் பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தகுதியின்மையை பாராமல் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார், உற்றார் உறவினர் நண்பர்களை தந்திருக்கிறார், வீடு வசதியை தந்திருக்கிறார், நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். இவை எல்லாம் ஆண்டவனுடைய தகுதியை பார்த்து தருவதில்லை. பலருக்கு தகுதிக்கும் அதிகமாய் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய வல்லமை. அதே ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் கொடுத்த காரியத்தை நம்மிடமிருந்து எடுக்கிற பொழுது நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? ஆண்டவரே, நிர்கதியாக நிற்க வைத்து விட்டீரே, என்னை இருந்ததெல்லாம் முழக்க வேண்டிய ஒரு அவல சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேனே. நூறாரனை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறி போய்விட்டதே. நான் எப்படி எழுந்து நடப்பேன்? குணமாய் கிடக்கிற மகன் போல கவிழ்ந்து கிடக்கிறேனே. என்னை நிமிர்த்துவார் யார்? ஏன் என் மீது கருணை இல்லாத இந்த பார்வையை கொண்டிருக்கிறீர் என்று கடவுளை கேள்விகள் கேட்கிறோமே. யோபு இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்க நாம் அவ்வளவு தூரம் இன்னும் தகுதி பெற்றவர்களாக இல்லை. ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவரே நீரே கொடுத்து நீரே எடுத்துக்கொண்டீர், உமக்கே மகிமை. இந்த மனநிலையை நாம் நோக்கி நகரணும். காண்டோட வல்லமையை கேட்போம். துன்பத்தின் மத்தியில் எத்தனையோ பேர் யோபுவை தூண்டினார்கள். கடவுளை சபித்து விட்டு நீ தப்பித்துக் கொள்ள அவள் கட்டிய மனைவி சொல்லுகிறார், இந்த அழிபுண்களோடு வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரை நீ மறுதளிக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது, அடி பைத்தியக்காரியே, உனக்கு என்ன தெரியும்? கடவுள் கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோமே, ஏன் இப்போது தயங்குகிறோம் என்று சொல்லி மனைவியை அவர் எச்சரித்து திட்டுகிறார். அந்த மனநிலை நம்ம எல்லாருக்கும் வருகிறது என்றால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு கிறித்தவ வாழ்க்கை. ஆமா, ஆண்டவரை இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதே ஒரு வாஞ்சையோடு நாங்கள் பயணிக்க, யோபுவின் மனநிலையில் நாங்கள் ஒவ்வொரு நாள் நடந்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்ட்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையினாலும் பாதுகாவலினாலும் உதவி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.